கிறிஸ்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜாவுமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீ தந்திருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை நீர் மன்னித்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றுவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய தூய ஆவியானவரின் பலனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, வருடத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தேவையான கிருபைகளை தாரும். இந்த ஆண்டை நாங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது எத்தனை அற்புதமாய், ஆச்சரியமாய், கிருபையாய், இரக்கமாய் எங்களை வழிநடத்தி வந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர்தாமே ஆயத்த பணிகளை ஆசீர்வதித்து தாரும், தேவையான பண சகாயத்தை தாரும். வீணான செலவுகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். திருமணத்திற்காக திட்டமிட்டிருந்தாலும் எதிர்பாராத தடைகளினாலே சோர்ந்து போயிருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர்தாமே அப்படிப்பட்ட குடும்பங்களிலே தடைகளை மாற்றி போட்டு எல்லாவற்றையும் ஒழுங்கும் கருவுமாய் அந்தந்த காலகட்டத்திலே கர்த்தர் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலேயும் தன்னந்தனியாக வாழ்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இளைஞர்கள் உண்டு, நடு வயதிலே இருப்பவர்கள் உண்டு, வயோதிபர்கள் உண்டு. ராஜா, தனியாய் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை, உம்முடைய பாதுகாவல் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். யாராவது மரண பயத்தோடு இருப்பார்கள் என்றால் கர்த்தர்தாமே அவர்களை மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். நீர் அவர்களுக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கும் கணவன் மனைவி உறவிலே கசப்போடு வாழ்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒரே வீட்டிற்குள்ளே இருக்கிறார்கள், பேசி எத்தனையோ நாட்கள் ஆகிறது ஐயா. பிள்ளைகள் முன்னாலே மனஸ்தாபத்தோடு வாழ்கிறார்கள். கர்த்தர்தாமே அப்படிப்பட்ட குடும்பங்களிலே உம்முடைய மன்னிப்பை கட்டளையிட வேண்டும் என்று கேட்கிறோம். பகையை அகற்றி உம்முடைய அன்பினாலே அவர்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒருவருக்கொருவர் தங்களை மீண்டுமாய் அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை தொடர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலேயும் இந்த நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு தங்கள் வாழ்க்கைக்கு சொந்தமாக்கிக் கொண்டு இன்னும் அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, குறிப்பாய் ஊழிய வாஞ்சே உள்ள நேயர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் எடுக்கிற முயற்சிகளிலே அநேகர் ரட்சிக்கப்பட, பாவத்திலிருந்து விடுதலை பெற, உண்மையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, வேலை செய்ய வாய்ப்பு இருந்தாலும் வேலை செய்ய மனமற்றவர்களாக இருக்கிற குடும்ப தலைவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோம்பலின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறோம். ஆண்டவரே, தங்கள் கடமைகளை கண்ணும் கருத்துமாய் செய்கிறவர்களாய் அவர்களை மாற்றும். சரியான நேரத்திற்கு அலுவலகத்திற்கு செல்கிறவர்களாகவும், சரியான நேரத்திற்கு வீட்டிற்கு வருகிறவர்களாகவும், தங்கள் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் அந்தந்த நேரத்திலே செய்து கொடுக்க கர்த்தர் அவர்களுக்கு நல்ல மனப்பக்குவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற 10வது வகுப்பு, 12வது வகுப்பு மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அரசு தேர்வுக்காக இப்பொழுதே ஆயத்தப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை தாரும், ஞாபக சக்தியை தாரும், பாடங்களை புரிந்து படிக்க உதவி செய்தலும், எந்த கேள்வியை எப்படி கேட்டாலும் அதற்கேற்ற விடையளிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக அடிக்கடி சுகவீனப்படுகிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் சுகவீனத்திற்கான காரணத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அந்த சுகவீனம் மீண்டும் வராதபடி ஒரு பரிபூர்ணமான சுகத்தை இன்றே கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய சரீரத்திலே வியாதி இருப்பதை உணர்ந்து தங்கள் கரங்களை வைத்து என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா, நீரை இறங்கி அவருடைய சரீரத்தின் பலவீனங்களை அகற்றி பூரணமான சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் கேட்கும்பொழுது நீர் எங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அவருடைய விசுவாசத்திற்கேற்ற பலனை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காக பல வருடங்களாய் உம்முடைய முகத்தை பார்த்து நிற்கிற ஒவ்வொருவரோடும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த தடை இருந்தாலும் அதை மாற்றி உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நீரே அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த சுதந்திரத்திற்காக காத்து நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி கரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. நீர் அற்புதத்தை செய்யும், விடுதலையை தாரும், ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டாலும் இந்த நாளிலேயும் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளப் போகிற ஆசீர்வாதங்களுக்காக விசுவாசத்தோடு நன்றி செலுத்தக்கூடிய தைரியத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலேயும் இந்த மாதத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிற ஒவ்வொருவரோடும் நாங்களும் இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். நாட்களையும் காலங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே கூட்டிக் கொடுக்கிற எந்த நோக்கத்திற்காக அதை கூட்டிக் கொடுக்கிறீரோ அதை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் முதலாம் அதிகாரம் 12-13 வசனங்களை சிந்தித்தோம். இன்று தொடர்ந்து நாம் 14 வசனத்தை சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நிறைவு செய்யும் பொழுது பாவ சோதனைக்கான காரணம் என்ன என்பதை குறித்து இன்று நாம் சிந்திக்கப் போவதாக கூறினேன் இல்லையா? வாசிக்கிறேன் யாக்கோபு முதலாம் அதிகாரம் 14 வசனம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நாம் இங்கே சரீரத்தின் பாவத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பொல்லாங்கானதை செய்யும்போது யார் அதற்கு காரணமானவர்? நீங்கள் தீமையான சோதனைக்கு இணங்கி போகும்பொழுது அதற்கு யார் பொறுப்பானவர்? தேவன் அதற்கு காரணமானவர் அல்ல, பிசாசும் காரணம் அல்ல, நீங்களே அதற்கு பொறுப்பாளி. ஒரு மனிதன் மதுரை பட்டணத்திற்கு சென்றிருந்த போது வழி தவறி விட்டான். அவனுக்கு பேருந்து நிலையத்திற்கு போவதற்கோ தான் தேடி வந்த விலாசத்திற்கு நேராக செல்லவோ தெரியவில்லை. உடனே அங்கே விளையாடிக் கொண்டிருந்த சில வாலிபர்களிடத்திலே நான் எங்கே இருக்கிறேன் என்று அந்த மனிதன் கேட்டான். அந்த வாலிபர்கள் ஒரு நிமிடம் குழம்பி போனார்கள். பின்னர் வாலிபன் ஒருவன் விரலை அவருக்கு நேராக நீட்டி நீங்கள் இங்கேதான் இருக்கிறீர்கள் என்று கூறினான். அருமையானவர்களே, நீங்களும் நான் இதை செய்யும்படி என்னை சோதித்தது யார் என்று கேட்பீர்களானால் தேவன் உங்களை பார்த்து நீங்கள்தான் காரணம், உங்கள் சரீரத்திற்குள்ளாகவே பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லுவார். இங்கே அவனவன் என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனித இனத்தின் ஒரு தனிப்பட்ட தன்மையை குறித்து இங்கே தேவன் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட சித்தம் தன்மை போன்றவை இருக்கிறது. எப்படி நம் ஒவ்வொருவருக்கும் கைரேகை முதற்கொண்டு வேறுபட்டதாக காணப்படுகிறதோ அதே போல நம்முடைய குணத்திலும் நீதியான செயல்பாடுகளிலேயும் வேறுபாடு இருக்கிறது. நமக்கென்று ஒரு தனி மனப்போக்கும் மாறுபட்ட செயல்பாடுகளும் உடையவர்கள். நமக்குள்ளே ஒவ்வொன்றிலும் சிறிய சிறிய வேறுபாடுகள் இருப்பதை நீங்கள் பார்த்திருக்க முடியும். இரு நண்பர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒருவர், ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அப்பொழுது மற்றவர், இல்லை, நான் இதை ஒத்துக்கொள்ள மாட்டேன், எல்லாரும் ஒரே தன்மையுடையவர்கள்தான் என்று கூறினார். அப்பொழுது முதலிலே பேசியவர், அப்படியானால் நான் உன்னிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீ காப்பியை வலது கையால் கலக்குவாயா இடது கையால் கலக்குவாயா என்றார். உடனே மற்றவர், வலது கையால் தான் கலக்குவேன் என்று கூறினார். அதற்கு கேள்வி கேட்டவர், அங்கேதான் உனது வேறுபட்ட தன்மை இருக்கிறது, அநேகர் காப்பியை கரண்டியை வைத்துதான் கலக்குவார்கள் என்று கூறினார். அருமையானவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்ட தன்மைகள் இருக்கின்றன. ஒருவர் குடிக்கும்படி சோதிக்கப்படலாம், ஒருவர் பெரும் தீனியினாலே சோதிக்கப்படலாம், இன்னும் சிலர் பாலுணர்வு சோதனையிலே காணப்படலாம். பிரச்சனையானது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள் இருக்கிறது. வெளியே உள்ள காரியம் அல்லது தலையீடு மட்டுமே நம்மை பாவம் செய்ய தூண்ட முடியாது. பிரச்சனை நமக்குள்ளேயே இருக்கிறது. நமக்குள் இருக்கிற பழைய சுபாவத்திலே அது இருக்கிறது. ஒரு சிறுவன் தன்னுடைய வீட்டிலே இருந்த சமையலறையிலே அவனுடைய அம்மா வைத்திருந்த பண்டத்தை எடுக்க முயற்சித்த போது அந்த பண்டம் வைத்திருந்த பாத்திரம் கீழே விழுந்து சத்தம் எழும்பியது. அப்பொழுது அவனுடைய தாயார், டேய், அங்கே என்ன உருட்டுகிறாய் என்று கேட்டாள். அதற்கு சிறுவன், நான் சோதனையோடு போராடி கொண்டிருக்கிறேன் என்று கூறினானாம். அவன் சோதனையோடு போராடிய இடம் தவறானது. ஏனென்றால் வீட்டிலே அநேக பெரியவர்கள் இருந்தும் அவர்கள் அந்த சமையல் அறைக்கு சென்று இவ்வாறு போராடவில்லையே. அநேக பொருட்கள் தன்னில் தானே தீமை உள்ளதல்ல. இந்த சிறுவன் பண்டத்தை சாப்பிட முயன்ற பொருளிலே தீமை இல்லை, ஆனால் அவன் அதை பெற முயன்ற முறையும் வேளையும் தவறானது. அதை அவனுடைய தாயார் எடுத்துக் கொடுக்கும் வேளையிலே அது அவனுக்கு நலமானது. அதேபோல ஆல்கஹால் மருந்தாக பயன்படும் பொழுது நல்லது, ஆனால் அதை தவறாக பயன்படுத்தும் பொழுது ஒரு மனிதன் குடிகாரனாகி விடுகிறான். பால் உணர்வு நல்லதுதான், அது திருமணத்தின் அடிப்படையிலே இருக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஆனால் அது தவறான வழியிலே பயன்படுத்தப்படும் பொழுது பாவமாகிவிடுகிறது. பல பிரச்சனைகள் அதை தொடர்ந்து ஏற்படுகிறது. எய்ட்ஸ் போன்ற நோய்களும் சமுதாய பிரச்சனைகளும் ஏற்படுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பாவத்தினாலே குற்ற மனசாட்சி ஏற்படுகிறது, ஆனால் இதை நீக்குவதற்கு மன இயல் மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சில காரணங்களை காட்டி அதை போக்க முயற்சிக்கிறார்கள். ஆகவே ஒரு தேவனை விசுவாசிக்கும் மன இயல் மருத்துவர் ஊழியர் ஒருவரிடத்திலே இவ்வாறு கூறினாராம், நீங்கள் உங்களுடைய போதனையிலே குற்ற மனசாட்சியை வலியுறுத்தி சொல்லுங்கள். உங்களுடைய வலது கையை போன்று இதுவும் உங்கள் உடலிலே ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. அதிலிருந்து நீங்கள் மருத்துவத்தால் விடுதலை பெற இயலாது என்பதை உணர்த்தி பேசுங்கள் என்று சொன்னார். அதேவேளையிலே தேவ பக்தியற்ற மன இயல் வல்லுநர்கள் தவறான வழியிலே இந்த குற்ற மனசாட்சியை பாதிக்கப்பட்டவர்களிடத்திலிருந்து அகற்றிவிட முயற்சி செய்கிறார்கள். ஒரு மனதிலே பாதிக்கப்பட்ட ஒருவர் மருத்துவரிடத்திலே வந்தார். உடனே மருத்துவர், உங்கள் பின்னணி என்ன? உங்களுடைய தாயார் உங்களை நேசிக்கிறார்களா? நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுது ஏதும் வித்தியாசமாக நடைபெற்றதா என்று கேட்டார். உடனே அவர், நான் வயிற்றில் இருந்தபோது எனது தாயார் புயல் மலைக்குள் மாட்டிக்கொண்டார்கள் என்று சொன்னார். உடனே அந்த மனையில் மருத்துவர், அங்கேதான் பிரச்சனை இருக்கிறது, ஆகவேதான் பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார். இவ்வாறு மனையில் மருத்துவர்கள் அந்த பிரச்சனையை மற்றவர்கள் மீது திருப்புவதன் மூலமாக நோயாளிக்கு விடுதலை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நாம் இவ்வாறு மற்றவர்களை குறை சொல்வதாலே பிரச்சனை தீர்ந்து விடாது. மாறாக உங்கள் பிரச்சனைகளை, பாவங்களை சுமந்து தீர்த்த இயேசுவின் மீது உங்கள் பாவங்களை, உங்கள் குற்ற மனசாட்சியை வைத்து விட்டீர்கள் என்றால் அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து குற்ற மனசாட்சியை நீக்கிவிடுவார். நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான், ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் ஒரு குற்றவாளி என்று அவரிடத்திலே உங்கள் பாவத்தை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை குணமாக்குவார். அவரால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். நீதிமொழியின் புத்தகம் 23 அதிகாரம் 7 வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். உங்கள் உள்ளத்திற்குள்ளாக இருந்து வரும் பதிலின் அடிப்படையிலேயே நீங்கள் பாவத்திற்கு இணங்கி போவதும் இருக்கிறது. உங்கள் உள்ளம் அதை மறுத்துவிட்டால் நீங்கள் அந்த பாவத்தை செய்ய மாட்டீர்கள். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இதை உங்களுடைய இச்சை என்று சொல்கிறார். இச்சை என்பது கட்டுக்கு அடங்காத ஆசை, அதிகப்படியான விருப்பம். இது உங்களை பாவத்திற்குள்ளே இழுத்து சென்று விடுகிறது. இயேசு கிறிஸ்து யோவான் 12 அதிகாரம் 32 வசனத்திலே எல்லாரையும் என்னிடத்திலே இழுத்துக் கொள்ளுவேன் என்று சொல்கிறார். ஆனால் பரியாசக்காரன், அவர் என்னை இழுத்துக் கொள்ள முடியாது என்கிறான். அருமையானவர்களே, அவர் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார். அன்பின் கயிறுகளால் தான் தேவன் நம்மை கட்டி இழுப்பார் என்று ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் உங்களை கிருபையினாலும் அன்பினாலும் வென்று கவர்ந்து இழுக்க விரும்புகிறார். ஆனால் இன்றைய நாட்களிலே பார்க்கும்பொழுது தீமையே கவர்ந்தெழுக்கும் கவர்ச்சியுடையதாயிருக்கிறது. அதுவே பலரை வெற்றி கொள்ளுகிறது. மோசே அநித்தியமான பாவ சந்தோஷத்தினாலே முதலிலே பிடிக்கப்பட்டிருந்ததை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். மனிதன் பாவம் செய்யும்படி தூண்டப்படுகிறான். அவனுக்கு தூண்டில் போடப்படுகிறது. அவன் அதை உணராமல் அதற்கு இணங்கி பிடிபட்டால் வெகு சீக்கிரத்திலே அவன் பாவச்சேற்றிலே மகிழ்ச்சியோடு உழலுகிறவனாக மாறிவிடுவான். சரி, யாக்கோபு முதலாம் அதிகாரம் 15 வசனத்தை பார்ப்போம். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆத்மாவின் விருப்பம் கற்பம் தரித்து அது பாவத்தை பெற்றெடுக்கிறது, பின்னர் பாவம் பூரணமானவுடன் மரணத்தை கொண்டு வருகிறது. இந்த வசனத்திலே யாக்கோபு அப்போஸ்தலன் பொருள் புரிந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இச்சையானது கற்பம் தரித்து என்று சொல்கிறார். கற்பம் தரிப்பது என்பது இரண்டினுடைய ஐக்கியத்தினாலே ஏற்படக்கூடியதாகும். நமக்குள் இருக்கும் பழைய சுபாவத்தின் ஆசையும் விருப்பமும் வெளியிலிருந்து நமக்கு வரும் சோதனையோடு இணையும் பொழுது அது பாவமாகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது, தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்று சொன்னார். ஏனென்றால் இந்த கோபம் முதலிலே இருதயத்திலே ஆரம்பித்து பின்னர் செயலாகிவிடுகிறது. அதேபோல ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபசாரம் செய்தாயிற்று என்றும் அவர் கூறுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் இதுவும் இருதயத்திலிருந்தே ஆரம்பமாகிறது. எப்பொழுதும் அங்கேயே பாவம் ஆரம்பமாகிறது. இங்கே நமக்கு உடனே ஒரு கேள்வி எழும்புவது இயற்கைதான். சோதனை பாவமா? இல்லை அன்பானவர்களே, சோதிக்கப்படுவது பாவம் இல்லை. அது கற்பம் தரித்து, அதாவது இருதயத்தின் சிந்தனையானது செயல் வடிவத்தை பெறும்பொழுது அந்த சோதனையானது பாவமாகிறது. மார்ட்டின் லூத்தர் இதை வித்தியாசமாக விளக்குகிறார். கவனியுங்கள், பறவைகள் உங்கள் தலைக்கு மேலாக பறந்து போவதை உங்களால் தடுக்க முடியாது, ஆனால் அவைகள் உங்கள் தலையிலே கூடு கட்டாதபடிக்கு உங்களால் தடுக்க முடியும் என்று சொல்கிறார். பாவம் என்பது உள்ளாகவும் வெளியாகவும் செயலிலே பூர்த்தியாவதாய் இருக்கிறது. நமக்கு வரக்கூடிய ஒரு சோதனை வெறும் சோதனையாக இருக்கும்பொழுது அது நமக்கு உள்ளாக இருக்கும்பொழுதும் பாவம் அல்ல. ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் தீமையான சுபாவமே உள்ளது. இதிலிருந்து தப்ப முயற்சிப்பது தவறான முயற்சி. நம்ம எல்லாருமே தீமை செய்யும்படி சோதிக்கப்படுகிறோம். ஒவ்வொருவருக்கும் மாம்சத்திலே பலவீனம் இருக்கிறது. ஒருவர் ஒருவேளை பெரும் தீனிக்காரராக இருக்கலாம், மற்றவர் கோல் சொல்கிறவராக இருக்கலாம். இவை இரண்டுமே மாம்சத்தின் பாவமே. இரண்டுமே உள்ளத்திலிருந்துதான் வருகிறது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே இவ்வாறு சொல்ல முடியும், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று இங்கே பார்க்கிறோம். குறை பிரசவம் என்பது இங்கே கிடையாது. இச்சையானது நிச்சயமாக ஒன்றை பிறப்பிக்கும். உள்ளத்தில் இருக்கிற தீமையான எண்ணம் வெளியிலிருந்து வருகிற சோதனையோடு இணையும் பொழுது அந்த பிறப்பு நிகழும். பிறப்பு என்ற செய்கை நிகழும் பொழுது அது பாவத்தின் பிறப்பாய் இருக்கிறது. நாம் இன்று பாவத்தை நியாயப்படுத்துகிறோம். நம்முடைய தீமையான சுபாவத்தை, கோல் சொல்வதை, ரகசியமான பாவங்களை, ஏன் முழுமையான சீர்கேட்டை கூட நாம் விளக்கம் கொடுத்து அது சரி என்று நிரூபிக்க விரும்புகிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட பலரை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்திருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இடம்பெற்றிருக்கலாம். ஆனால் வேதாகமம் இவற்றை எல்லாமே பாவம் என்றுதான் அழைக்கிறது. பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்குமாம். வேதத்திலே மூன்று விதமான மரணங்களை குறித்து நாம் வாசித்து பார்க்கிறோம். முதலாவதாக சரீர பிரகாரமான மரணம். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் உறுதியாக வரக்கூடிய ஒன்று. அடுத்ததாக ஆவிக்குரிய மரணம். இது தொலைந்து போன மனிதனுடைய நிலை. எபேசியர் 2 அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிறோம் இல்லையா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் மரித்தவர்களாய் இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக நித்திய மரணம். இது அவிசுவாசியின் மரணம். இது நித்தியமாக நரகத்திலே வேதனைப்படுகின்ற ஒரு காரியம். இங்கே மரணம் என்பது பிரிவினை என்பதை முக்கியமாக அர்த்தப்படுத்துகிறது. ஆகவே ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே பாவம் பிறந்து விட்டதானால், அது செயலுக்கு வந்து விட்டதானால், அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியமானது முறிந்து போகிறது. அங்கே பிரிவினை உண்டாகிவிடுகிறது. 1 யோவான் 1:6 வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாயிருப்போம். அருமையானவர்களே, நீங்கள் தொடர்ந்து பாவத்திலே நிலைத்திருந்து கொண்டிருந்து அவரோடு ஐக்கியம் கொள்வது என்பது இயலாத காரியம். இன்றைய நாட்களிலே விபசாரம் என்பது பெருகிவிட்ட ஒரு பாவமாய் காணப்படுகிறது. மனிதர்கள் ஒவ்வொருவரும் இந்த சோதனையினாலே சந்திக்கப்பட்டவர்களாயிருப்பார்கள். இன்றைய நாகரிகமான உடை அலங்காரமும் மற்றும் இந்த விஷயத்தை எளிதாக எடுத்துக்கொள்கிற பண்பும் இந்த பாவம் அதிகமாக பெருக காரணமாயிருக்கிறது. விபச்சாரமும் மதுவுமே உலக வரலாற்றிலே சிறந்து விளங்கின தேசங்களை வீழ்ச்சியுறை செய்திருக்கின்றன என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ரோம சாம்ராஜ்யம் வெளியிலுள்ள எதிரியின் தாக்குதலினாலே வீழ்ச்சியடையவில்லை, அதற்குள்ளாக பாவம் காணப்பட்டபடினாலேதான், உள்ளான காரியங்களினாலேயே அந்த ராஜ்யம் விழுந்தது. அருமையானவர்களே, பாவத்தினாலே நாம் எதையும் சாதித்துவிட முடியாது. ஒரு மனிதர் தேவனுடைய ஊழியரிடத்திலே தனது திருமண காரியமாக பேசினார். தான் ஒரு பெண்ணை விரும்புவதாக அவர் சொன்னபடியால் அந்த ஊழியர் அவரிடத்திலே, அவளிடம் உங்கள் திருமண காரியத்தை முறைப்படி தெரிவித்து விட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர், இல்லை, அவள் திருமணமானவள் என்று சொன்னாராம். உடனே அந்த ஊழியர் அவரிடத்திலே, நீங்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்யும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள், இது தேவனுக்கு பிரியமற்றது என்று கூறினார். அதை கேட்ட இளைஞர் ஊழியரிடத்திலே என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, நான் உங்களிடத்திலே ஒன்று கேட்க விரும்புகிறேன். அவள் முறைப்படி விவாகரத்து பெற்று வந்துவிட்டால் நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் இல்லையா? அதில் தவறில்லையே என்று கேட்டார். அதற்கு ஊழியர், அது தவறுதான். நீங்கள் சோதனைக்குட்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளையாகிய நீங்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்வதன் மூலம் அவளை அடைய நினைப்பது தவறு. பாவத்தினாலே ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிய ஊழியர் தொடர்ந்து, இவ்வாறாக தவறான முறையிலே திருமண வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்த பலருடைய பாடுகளையும் மகிழ்ச்சியற்ற நிலைமையையும் எடுத்துக்காட்டி அந்த வாலிபனை எச்சரித்து அனுப்பினாராம். இந்த அநேகர் பாவத்தினாலே காரியங்களை பெற்றுவிட முடியும் என்று நினைக்கிறார்கள். இச்சை கற்பம் தரித்தவுடன் அது பாவத்தை பெற்றெடுக்கும். ஒரு சிறிய குழந்தை போன்ற இச்சை உலகத்திலே பாவத்தை கொண்டு வந்து விடுகிறது. பின்னர் இந்த பாவம் மரணத்தை கொடுத்து விடுகிறது. நாம் எதையுமே சிறிய பாவம் என்று எண்ணிவிட முடியாது. பிரியமானவர்களே, பாவமானது தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே பிரிவினையை கொண்டு வந்து விடுகிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாயிருப்பீர்கள் என்றால் இதை உணர்ந்திருப்பீர்கள். இந்த பாவத்திற்காக தேவன் உங்களை நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார். இல்லாவிட்டால் உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்வீர்கள். நாம் சற்று முன்னர் சிந்தித்த வாலிபன் அவ்வாறு ஊழியருடைய ஆலோசனையை பெற்றவுடன் தனது வீட்டிற்கு திரும்பினான். அவன் ஒரு பயபக்தியுள்ள மனிதன். அவன் சோதனையின் மத்தியிலே கடந்து போய்க் கொண்டிருந்தபடியினாலேதான் இவ்விதமாக சிந்திக்க தள்ளப்பட்டான். இந்த வாலிபன் ஊழியரின் ஆலோசனையை பெற்ற சில வாரங்களுக்கு பின்னர் அந்த ஊழியரை திரும்பவும் காண வந்தான். ஐயா, நாங்கள் ஒரு முடிவிற்குள்ளே வந்துவிட்டோம் என்றான். எதுவும் தவறான முடிவை எடுத்துவிட்டார்களோ என்று அச்சம் கொண்டவராக ஊழியர் அவனை பார்த்தார். அந்த வாலிபன் தொடர்ந்து என்ன சொன்னான் தெரியுமா? நாங்கள் இந்த வாழ்க்கையிலே சேர்ந்து விட முடியாது என்பதை உணர்ந்து கொண்டோம். நாங்கள் அந்த எண்ணத்தையே விட்டுவிட்டோம். நாங்கள் இருவரும் ஒரு நாளிலே பரலோகிலே ஒன்றாக இருக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்றே இப்பொழுது ஜெபிக்கிறேன் என்று கூறினாராம். பின்னர் அந்த வாலிபன் தான் வேலை பார்த்த இடத்திலே வேறொரு இடத்திற்கு மாறுதல் வாங்கிக் கொண்டு மற்றொரு பட்டணத்திற்கு சென்று விட்டான். அருமையான சகோதரனே, சகோதரியே, சோதனை வேளையிலே தேவனிடத்திலே வந்து அவருடைய ஆலோசனைக்காக காத்திருக்கும் பொழுது நாம் செல்ல வேண்டிய சரியான பாதையை அவரே நமக்கு காண்பிக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். மாம்சத்தில் அவசர முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும். அவரே ஏற்ற வேளையிலே அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை நமக்கு உண்டாக்குவார். இன்று அநேக சோதனைகள் நமக்கு காணப்படுகின்றன. அநேக தேவ பிள்ளைகளும் இவ்வாறு சொல்ல கேட்டிருக்கலாம், ஓ, சாத்தான் என்னை சோதித்து விட்டான் என்று சொல்லுவார்கள். அருமையானவர்களே, உங்களுடைய தீமையான சுபாவத்தோடு சோதனை இணைந்து விடாத வரை அதனாலே கற்பம் தரிக்க இயலாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சோதனை வரும்பொழுது உங்களுடைய உள்ளான பழைய மனிதனுடைய சுபாவம் அதோடு இணைந்துவிட நீங்கள் இடமளித்துவிட்டால் அது பாவத்தை பிறப்பித்துவிடும். அந்த பாவம் இறுதியிலே மரணத்தை பெற்றெடுத்துவிடும். நீங்கள் தேவனுடைய பிள்ளையானால் தேவனோடு உள்ள உங்கள் ஐக்கியத்தை அது முறித்துவிடும். அதுதான் மரணம். அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் பழைய மனிதனை வேத வசனத்தினாலே பரிசுத்த ஆவியால் எப்பொழுதும் வென்று கீழ்ப்படுத்தி வைக்க வேண்டும். அதற்கு உங்கள் ஆவிக்குரிய உள்ளான மனிதனிலே பலப்பட வேண்டியது அவசியம். இந்த உள்ளான மனிதன் எவ்வாறு பலப்படுவான்? வேதம் வாசித்து அவ்வப்பொழுது கர்த்தர் கூறும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்கும் பொழுதுதான் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைவான், பலனடைவான். அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் உள்ளான மனிதனுக்கு நன்கு ஆகாரம் கொடுத்து வளர்க்கிறீர்களா என்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். அவ்வாறு நாம் ஜாக்கிரதையாக இல்லை என்றால் நமது பழக்க வழக்கங்களினாலே, நாம் வாசிக்கும் காரியங்களினாலே, நாம் பார்க்கும் காரியங்களினாலே நம்மை அறியாமலேயே உள்ளான மனிதனிலே தவறான ஆகாரம் கொடுத்து பாவத்திற்கு நேராய் வழிநடத்தப்பட்டு விடுவோம். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோதனையிலே வெற்றி பெறுவதை குறித்த ஆலோசனை தேவையென்றால் எங்களுக்கு நீங்கள் கடிதம் எழுதலாம். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, யாக்கோபு அப்போஸ்தலன் மூலமாக எங்களுக்கு வரக்கூடிய சோதனையை குறித்து ஒருமுறை கூட எங்களை எச்சரித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வரும் பாவ சோதனைகளினாலே நாங்கள் மற்றவர்களை குறை சொல்லாதபடி, எங்களுடைய சுய இச்சையினாலேயே நாங்கள் பாவத்திலே விழுந்து போகிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாராவது பாவ சோதனைகளினாலே சோதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, அவர்கள் உம்மை கிட்டி சேர்ந்து அந்த பாவத்திற்கு வேண்டாம் இல்லை என்று சொல்லக்கூடிய தைரியத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய வசனங்களினாலும் உம்முடைய வல்லமையினாலும் தங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்திக் கொள்ள உதவி செய்திருக்கும். வேத வாசிப்பு நேரங்களையும் ஜெப நேரங்களையும் இழந்து போகாதபடி காத்துக்கொள்ளும் ஐயா. நல்ல கிறிஸ்தவ ஐக்கியத்தை தாரும். ஒருவருடைய சாட்சியுள்ள வாழ்க்கை குறித்து ஒருவர் கருத்துள்ளவர்களாய் இருக்கக்கூடிய நல்ல திருச்சபை ஐக்கியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக தனித்து சில கிராமங்களிலே சில குடும்பங்களிலே விடப்பட்டிருக்கிற விசுவாச சகோதர சகோதரிகளுக்காக இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் பாவ சோதனைகளை ஜெயிக்க நீரே அவர்களுக்கு நல்ல ஆலோசகராய் இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடங்களை மனதின் ஆழத்திலே வைத்து பிசாசானவனுடைய சோதனையை உடனடியாக இனம் கண்டுகொண்டு பழைய மனிதனுக்கு ஆண்டவரே அவர்கள் இடம் கொடாதபடி உம்மிலே பலப்பட நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வசிக்கும் இடத்திலேயே ஒருவருடைய சாட்சி வாழ்க்கை குறித்து ஒருவர் கேள்வி கேட்கக்கூடிய நல்ல கிறிஸ்தவ ஐக்கியங்களை அவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இணைந்து ஜெபிக்கிற அப்படிப்பட்ட விசுவாச குடும்பங்களுக்காக உமக்கு ஸ்தோதிரம் செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து நீரே அவர்களுக்கு உம்முடைய பலத்தையும் வல்லமையும் தாரும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும், எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார். உபாகமும் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார். உபாகமும் 23:5.